மிதக்கும் பல்கலைக்கழகம். பள்ளியில் படிக்கும் வரை சிட்டுக்குருவி மாதிரி பறந்து கொண்டிருந்த மேரிக்கு பள்ளியை விட்டு வெளியே வந்ததும் தான் கஷ்டங்கள் உரைக்க ஆரம்பித்தன. மேரியின் சகோதரன் ஜோசப் படித்துக் கொண்டிருந்த வார்சா பல்கலைக்கழகம்தான் அருகிலிருந்த பல்கலைக்கழகம். ஆனால் அங்கு பெண்கள் படிக்க அனுமதி இல்லை. அப்போதெல்லாம் பெண்களைப் பொறுத்தவரை படிப்பு என்பது பள்ளி இறுதிப் படிப்புதான். அதற்குப் பிறகு ஏதாவது ஒரு பள்ளியில் ஆசிரியராக வேலை பார்க்கலாம், அவ்வளவுதான். ஆனால் மேரியின் கனவு வேறாக இருந்தது. மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்று விரும்பினார் மேரி. ஏதாவது சாதிக்க வேண்டும் என்று வெறியும் இருந்தது. மேரிக்கு வெறும் 15 வயதுதான் என்பதால் அவரை விளாடிஸ்லாவ் கிராமத்துக்கு அனுப்பி வைத்தார். கிராமத்து மக்களுக்கு சமூக சேவை செய்வது ஒருபுறம் என்றால், மேரி அவருக்கு பிடித்த ஆண் யாரையாவது தேர்ந்தெடுக்கவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நினைத்தார் விளாடிஸ்லாவ். மேலை நாடுகளில் பெண்கள் தாங்களே தங்களுக்கு பிடித்த ஆண்களை கணவனாக தேர்ந்தெடுக்கும் உரிமை இருந்தது. ஆனால் மேரிக்கு திருமணத்தில் நாட்டமிருக்கவில்லை. மேரியும் புரோனியாவும் கிராமப்புறங்களுக்கு பயணம் செய்தார்கள். விவசாயிகளையும் விவசாய தொழிலாளிகளையும் சந்தித்து பேசினார்கள். அவர்களுக்கும் அவர்களுடைய குழந்தைகளுக்கும் அடிப்படை கல்வியை போதித்தார்கள், பாடமெடுத்தார்கள். போலந்தில் மேற்படிப்பு படிக்க ஒரே ஒரு வழிதான் இருந்தது. அதற்குப் பெயர் மிதக்கும் பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை போலந்தின் சுதந்திரத்தை விரும்பிய சிலர் நடத்தி வந்தார்கள். ரஷ்ய போலீஸ் அதிகாரிகள் கண்ணில் படாமல் இந்த பல்கலைக்கழகத்தை நடத்த வேண்டியிருந்தது. எனவே இரவுகளில் இந்த பல்கலைக்கழகம் நடக்கும். அடிக்கடி வகுப்பு நடக்கும் இடங்களை வேறு மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். மேரியும் புரோன்யாவும் இந்த பல்கலைக்கழகத்தில் படித்தார்கள். அவரவருக்கு தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் அந்த படிப்பு மேரிக்கு போதுமானதாக இல்லை. ஐரோப்பிய பல்கலைக்கழகங்கள் கொடுப்பதற்கு நிகரான கல்வியை இந்த மிதக்கும் பல்கலைக்கழகங்களால் தர முடியவில்லை. இருந்தாலும் அந்த மிதக்கும் பல்கலைக்கழகத்தில் தன் முற்போக்கு சிந்தனையாலும் அறிவாலும் மெல்ல மெல்ல பிரபலமாகிக் கொண்டிருந்தார் மேரி. அந்த சந்தர்ப்பத்தில் கூட படிப்பதையும் எழுதுவதையும் விட்டுவிடவில்லை மேரி. அதேபோல மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்கிற கனவையும் அவர் விட்டுவிடவில்லை. இரவில் அறிவியல் புத்தகங்களை படிப்பார், குறிப்பெடுப்பார். இயற்பியல் வேதியியல் துறையில் ஏதாவது சாதனை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள் எப்பொழுதும் இருந்தது. ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் வேலையிலும் கல்வியிலும் சமவாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தார் மேரி. அப்பொழுது அது நடைமுறையில் சாத்தியமில்லாத கனவு. மேற்கொண்டு படித்தால்தான் முன்னேற முடியும். ஆனால் எப்படி படிப்பது? பாரிஸில் போய் படிக்கலாம். பாரிஸில் இருக்கும் சர்போன் பல்கலைக்கழகத்தில் போய் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் மேரி புரோன்யா இருவருக்குமே இருந்தது. ஆனால் பணம்? அதற்கு எங்கே போவது? வீட்டு நிலைமையோ மிகவும் வறுமையில் இருந்தது. அப்பாவிடமும் பணமில்லை. என்னதான் செய்வது? ஒரு சில மாணவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் டியூஷன் எடுத்து கொஞ்சம் பணம் சம்பாதித்துக் கொண்டிருந்தார் மேரி. புரோன்யாவும் சிலருக்கு டியூஷன் எடுத்துக் கொண்டிருந்தார். ஆனால் அந்த பணம் மேற்படிப்பு படிக்க போதுமா என்ன? அப்போதுதான் மேரிக்கு அந்த யோசனை பிறந்தது. புரோன்யா, நீ பாரிஸுக்கு போய் படி. நான் இங்கேயே ஏதாவது வேலை பார்த்து உன் படிப்பு செலவுக்கு பணம் அனுப்பி வைக்கிறேன். நீ படித்து முடித்ததும் ஏதாவது ஒரு வேலையில் சேர்ந்து நான் படிக்கிறதுக்கு உதவி செய். இந்த யோசனை புரோன்யாவுக்கும் பிடித்திருந்தது. ஆனால் தங்கையை வேலைக்கு அனுப்ப தயங்கினார். மேரி, நீ ஏன் முதல்ல படிக்கக்கூடாது? நீ புத்திசாலி பொண்ணு, எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்குவே. அதனால் நான் வேலை பார்க்குறேன், நீ போய் படி. நீ படித்து முடித்ததுக்கப்புறம் நான் படிக்கிறேன். ஆனால் மேரி சொன்ன பதில் நியாயமானதாக இருந்தது. இப்படி இல்லை புரோன்யா, நீ தான் முதல்ல போய் படிக்கணும். எனக்கு 17 வயசு தான் ஆகுது, உனக்கு 20 வயசு. படிக்கணுங்கிறதுக்காகவே நீ ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருக்க. எனக்கு இன்னும் நிறைய அவகாசம் இருக்கு. அப்பாவும் அதைத்தான் விரும்புகிறாரு. வீட்டில் வயசில் மூத்தவங்க தான் முதல்ல படிக்கணும், அதுதான் இயற்கை. உனக்கு மட்டும் வசதி வாய்ப்பு வந்துடுச்சுன்னா என்னை தங்கத்தாலேயே குளிப்பாட்டிட மாட்டியா? புரோன்யா மேரியின் பேச்சில் சமாதானமானார். பாரிஸுக்கு கிளம்பினார். மேரி கவர்னஸாக, அதாவது டியூஷன் டீச்சர் வேலை பார்க்க ஆரம்பித்தார். மேரி முதல் முதலில் ஓர் இடத்தில் வேலைக்கு சேர்ந்தார். அது ஒரு வக்கீல் வீடு. அந்த வீட்டில் படாத பாடுபட்டார் மேரி. அந்த அனுபவங்களை தன் ஒன்றுவிட்ட சகோதரி ஹென்ரியெட்டா மிஷாலோவ்ஸ்காவுக்கு எழுதிய கடிதத்தில் இப்படி எழுதுகிறார். நான் இங்கே தனியா ஒரு ஜெயில் கைதி மாதிரி இருக்கேன். இது பெரிய வக்கீல் குடும்பம். ஆனா அதுக்கான எந்த அடையாளமும் இங்க இல்லை. என்னோட எதிரிக்கும் கூட இந்த மாதிரி ஒரு நரகம் கிடைக்கவே கூடாது. பணக்கார வீடு, பிரெஞ்சில தான் பேசுறாங்க.